நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் சத்யநாதன் அவர்களே.
வணக்கம் ரைத்தல் அவர்களே.
இப்போ பொதுவாக கிரெடிட் ஸ்கோர் அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா?
ஆமாம்.
இப்போ கிரெடிட் ஸ்கோர்னு சொன்னால் என்னன்னு சொல்லுங்களேன்.
ஒரு போட்டி பரீட்சையில் மொத்த புள்ளிகள் 1200 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். இந்த பரீட்சையில் 600 புள்ளிகள் எடுத்த மாணவனை சராசரி மாணவன் என்று சொல்லுவோம். 1000 புள்ளிகள் எடுத்த மாணவனை கெட்டிக்காரன் என்று சொல்லுவோம். 300 புள்ளிகள் எடுத்திருந்தால் அந்த மாணவன் பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டான் என்று சொல்லுவோம். இதை போலத்தான் இந்த கிரெடிட் ஸ்கோரும் செயல்படுகிறது. இதில் மொத்த ஸ்கோர், அதாவது மொத்த புள்ளிகள் 1200 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் 1000 என்ற அளவில் இருந்தால் உங்களை நம்பி தாராளமாக கடன் கொடுக்கலாம் என்றும், 700 அல்லது அதற்கு அண்மையில் இருந்தால் ஓரளவு நம்பி கடன் கொடுக்கலாம் என்றும், 500 அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் உங்களை நம்பி கடன் கொடுக்க நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் தயங்கும் என்றும் பொருள் கொள்ளப்படும். ஆகவே இதன்படி பார்க்கிற போது ஒருவர் இதுவரை வாங்கியுள்ள கடன்களின் அடிப்படையில் அவருக்கு மேலும் கடன் கொடுப்பது எவ்வளவு பாதுகாப்பானது, உத்தரவாதமானது, நம்பகமானது என்பதை புள்ளிகளின் அடிப்படையில், அதாவது ஸ்கோர் அடிப்படையில் சொல்லுவதுதான் கிரெடிட் ஸ்கோர் என்று சொல்லலாம். ரைசல் கடன் கொடுப்பது மட்டுமல்ல, எவ்வளவு வரை கடன் கொடுக்கலாம், என்ன வட்டி அறவிடலாம் என்பதும் இந்த கிரெடிட் ஸ்கோரை வைத்துத்தான் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் நிர்ணயம் செய்கின்றன.
சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இங்கே எல்லாருக்குமே கிரெடிட் ஸ்கோர் இருக்குமா என்ன? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கிரெடிட் ஸ்கோர் வச்சுருப்பாங்களா?
அடல்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற வயது வந்தவர்கள் அனைவருக்கும் பொதுவாக கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறது. ரைதில் நிதி நிறுவனங்களிடமிருந்து, வங்கிகளிடமிருந்து அல்லது வர்த்தகர்களிடமிருந்து எதுவித கடனையும் இன்னும் பெறவில்லை என்றால் கிரெடிட் ஸ்கோர் இருக்க முடியாது. தவணை அடிப்படையில் வர்த்தகர்களிடம் பொருட்கள் வாங்கியிருந்தால் கூட கிரெடிட் ஸ்கோர் ஆரம்பித்துவிடும்.
சரி, இப்போ கிரெடிட் ஸ்கோரும் அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கலாம் இல்லையா?
நிச்சயமாக.
சரி, இப்போ முக்கியமான கேள்வி எப்படின்னா, இதை எப்படி கணக்கிடப்படுகிறது, கிரெடிட் ஸ்கோர் வந்து எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்களேன்.
அதை பார்ப்போம். கிரெடிட் ரிப்போர்ட்டிங் ஏஜென்சி என்ற கடன் பற்றிய தரவுகளை பதியும் முகவர் அமைப்புகள் கிரெடிட் ஸ்கோரை தீர்மானிக்க பல்வேறு தகவல்களை திரட்டுகின்றன. ரைசல் வயது, வசிப்பிடம், எந்தெந்த நிறுவனங்களிடம் எவ்வளவு கடன்கள் ஏற்கனவே பெறப்பட்டிருக்கின்றன, கடன் பெறுவதற்கு, அதாவது வீட்டு கடன், கடன் அட்டை என்ற கிரெடிட் கார்டு தொடர்பான கடன் பெறுவதற்கு எத்தனை நிதி நிறுவனங்களில் ஒருவர் விசாரித்திருக்கிறார், எத்தனை விண்ணப்பங்கள் சமர்ப்பித்திருக்கிறார், உரிய காலத்தில் கட்டாத, நீண்ட நாட்களாக கட்டாத அல்லது அறவே கட்டாத கடன்கள் இருக்கிறதா, அவை சம்பந்தப்பட்ட முழு தொகை எவ்வளவு, மற்றும் யூட்டிலிட்டி பில்ஸ் என்ற தண்ணீர், சமையல் வாயு, மின்சாரம் என்பவற்றுக்கான பில்களை உரிய காலத்தில் கட்டியிருக்கிறாரா, தொடர்ந்து பிந்தியே கட்டியிருக்கிறாரா, அல்லது ஒருவர் பேங்க்ரப்சி என்ற திவால் நிலை பிரகடனம் செய்திருக்கிறாரா என்பன போன்ற பல்வேறு விடயங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒருவரது கிரெடிட் ஸ்கோர் என்ற புள்ளிகள் கணிக்கப்படுகின்றன. ரைசல், இது மாதாந்தம் வேறுபடும்.
சரி, இப்போ இடையிடை செய்திகள் எல்லாம் கிரெடிட் ரேட்டிங் அப்படிலாம் கேள்விப்படுறோம் இல்லையா? இப்போ கிரெடிட் ரேட்டிங்னு சொல்றதும் கிரெடிட் ஸ்கோர்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுதானோ?
பொதுவாக கிரெடிட் ரேட்டிங் என்பது பெரு நிறுவனங்களுக்கு அல்லது அரசுகளுக்கு, நாடுகளுக்கு வழங்கப்படுவது. இந்த ரேட்டிங் முறை ABCD என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. சர்வதேச நிறுவனங்கள் பல இந்த ரேட்டிங் முறையை கணித்தாலும் கூட ஸ்டாண்டர்ட் அண்ட் போல்ஸ் என்ற நிறுவனத்தின் கிரெடிட் ரேட்டிங் மிக பிரபலமானது. ஃபிச் மற்றும் மூடிஸ் என்ற நிறுவனங்களும் இந்த கிரெடிட் ரேட்டிங்கை கணிக்கின்றன. ஒரு நிறுவனம் அல்லது அரசாங்கம் AAA என்ற 3 A கிரெடிட் ரேட்டிங் ஆக கொண்டிருந்தால் இந்த நாடுகள் அல்லது இந்த நிறுவனங்கள் நிதி தொடர்பாக மிக நம்பகமான நிறுவனங்கள் அல்லது நாடுகள் என்று பொருள் கொள்ளப்படும். AA, CC மற்றும் D என்ற குறியீடுகள் முறையே அவற்றின் நம்பகத்தன்மையை வரிசைப்படுத்தும். இங்கு நமது ஆஸ்திரேலியாவின் கிரெடிட் ரேட்டிங் இப்போது தொடர்ந்தும் AAA என்ற நல்ல நிலையிலேயே இருக்கிறது. உதாரணமாக இந்தியாவின் கிரெடிட் ரேட்டிங் என்ன என்று பார்க்கிற போது BBB- ஆக இருக்கிறது. ஸ்ரீலங்காவின் கிரெடிட் ரேட்டிங்கை பார்க்கிற போது B+ ஆக இருக்கிறது. ஆனால் கிரெடிட் ஸ்கோர் என்பது கன்சியூமர்ஸ் என்ற நுகர்வோர் அல்லது பொதுமக்களது கடன் பெறும் நம்பகத்தன்மையை சைபர் தொடக்கம் 1200 வரைக்கும் இடையிலான ஒரு புள்ளியால் குறிப்பதாகும். சில நிறுவனங்கள் இதை சைபர் தொடக்கம் 1000 வரையிலான புள்ளிகளாலும் குறிப்பது உண்டு.
சத்யநாதன் அவர்களே, இப்போ கிரெடிட் ஸ்கோருங்கிறது எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னீங்க,
அப்படிதானா?
அப்போ அப்படி பார்த்தா இப்போ எனக்கும் கிரெடிட் ஸ்கோர் இருக்கு இல்லையா? ஆமா, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
பல இணையதளங்கள் இந்த சேவையை வழங்குகின்றன ரைசல். பெரும்பாலும் இவை இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. getmycreditscore.com.au என்ற இணையதளத்துக்கு சென்றால் அங்கு உங்களது தனிப்பட்ட விவரங்களை நிரப்பி மறு நிமிடமே உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே தவிர ஹவு டு ஃபைண்ட் மை கிரெடிட் ஸ்கோர் இன் ஆஸ்திரேலியா என்று கூகுளில் தேடினாலே 18-20 மேற்பட்ட தளங்கள் இந்த சேவையை வழங்குவதை நீங்கள் கவனிக்கலாம். இதை தவிர உங்களது கிரெடிட் ரிப்போர்ட் என்ற அறிக்கையையும் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு பல நிறுவனங்கள் உதவுகின்றன. இந்த அறிக்கையில் நீங்கள் பெற்றுள்ள கடன்கள் மற்றும் உங்களுக்கு நெகட்டிவ் என்ற எதிர்மறை புள்ளிகளை வழங்கும் கடன்கள் எவை என்பது விவரமாக சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக ஃபைண்டர் என்ற இணையதளத்தின் மூலமாக FINDER ஃபைண்டர் என்ற இணையதளத்தின் மூலமாக இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் பெற முடியும்.
சரி, இப்போ கிரெடிட் ரிப்போர்ட்டை நான் வாங்கிட்டேன்னு வைப்போமே, இப்போ அதில் வந்து தவறு இருக்குது, இது வந்து நான் கடன் வாங்கலை அல்லது வந்து கட்டிட்டேன் அப்படிலாம் வந்து நினைக்கக்கூடும், சிலருக்கு இருக்கக்கூடும் இல்லையா?
நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்.
ஆமாம், அப்போ அதை வந்து திருத்த முடியுமா அந்த ரிப்போர்ட்டை?
நிச்சயமாக திருத்த முடியும் ரைசல். நீங்களே அதை முறைப்பாடு செய்யலாம், அல்லது கிரெடிட் ரிப்பேர் ஏஜென்சி என்று பல முகவர் நிலையங்கள் இணையத்தில் செயல்படுகின்றன. இவர்கள் தவறுகளை களைய மட்டுமல்ல உங்கள் கிரெடிட் ஸ்கோரை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். கிரெடிட் ரிப்பேர் ஆஸ்திரேலியா மற்றும் கிளீன் கிரெடிட் என்று பல்வேறு நிறுவனங்கள் இந்த சேவையை வழங்குகின்றன. இவற்றில் ஒன்றை நீங்கள் நாட முடியும். இணையதளம் மூலமாக இதை நீங்கள் செய்து கொள்ள முடியும்.
சரி, இப்போ முக்கியமாக வந்து இப்போ கிரெடிட் ஸ்கோரை வந்து ஒரு நல்ல நிலைமையில நான் வச்சிருக்கணும் தொடர்ந்து, அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும்?
பில்களை, அதாவது இந்த யூட்டிலிட்டி பில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பில்களை நேரத்துக்கு கட்ட வேண்டும். கடன் பெற வேண்டிய கட்டாயம் இருந்தால் ஒழிய கடன் பெறுவதற்கான விண்ணப்பங்களை செய்யக்கூடாது. கடன் பெறுவதற்காக சமகாலத்தில் பல நிதி நிறுவனங்களுடன் அல்லது வங்கிகளிடம் விசாரிக்க கூடாது. அதிக வட்டிக்கு கடன் வாங்கும் சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. கடன் அட்டைகளை பொறுத்தளவில் கிரெடிட் லிமிட்டை அதிகரிக்க பல முறை விண்ணப்பிக்கக்கூடாது. ஒரே நேரத்தில் பல கிரெடிட் கார்டுகளை பயன்பாட்டில் வைத்திருப்பதும் தவறு என்று சொல்லப்படுகிறது. 6 months இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ என்ற அடிப்படையில் வங்கி கடன்களை தங்களது வங்கியின் கிரெடிட் கார்டுகளுக்கு மாற்றிக்கொள்ள தூண்டும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று பல ஆலோசனைகள் சொல்லப்படுகின்றன.
ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் நினைக்கிறேன் சத்யநாதன்.
இது நிச்சயமாக பலருக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் ரைசன்.
ஆமா, மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி ரைசன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.